ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக,
மார்க்கு எழுதிய தூயர் செய்திலிருந்து வாசகம் பிரிவு 5 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையிலிருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்தும் விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் என் நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடையணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறும் இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்தவையெல்லாம் தெக்கபோளி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்பு உற்றனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே
முழுமையான விடுதலையை வழங்குவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பணி பொறுப்பை ஏற்றவுடனேயே பல்வேறு விதமான மாற்றங்களை திரு அவையிலே கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்போடு எந்த திருத்தந்தையும் செய்யாத ஒரு சில காரியங்களை திரு அவைக்குள்ளே நிகழ்த்தினார். அவர் தங்குகின்ற இடமாக இருக்கட்டும், அவர் உணவருந்துகிற இடமாக இருக்கட்டும், அவர் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற வாகனமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய அலுவலகத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் இதுவரை எந்த திருத்தந்தையும் திரு அவையிலே நிகழ்த்தாத ஒரு காரியத்தை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சிறைக்கு செல்லுகிறார், சிறை கைதிகளை சந்தித்து உறவாடுகிறார், திடீரென்று மருத்துவமனைக்கு செல்லுகிறார், நோயாளர்களை சந்திக்கிறார். அகதிகளை அன்பு செய்யுங்கள், புலம் பெயர்ந்தவர்களுக்கு புகலிடம் கொடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அவரின் இரக்கத்தாலும் மன்னிப்பாலும் நம்மை மழையில் நனைகிற மக்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்று ஆசிமொழி வழங்குகிறார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அருளை பெற வேண்டுமென்றால் அவரிடத்திலே அணுகி செல்லுங்கள் என்று அவர் பறைசாற்றுகின்றார். இயேசுவினுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான பல முயற்சிகளை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். இப்படியாக ஒரு நாள் அந்த திரு அவை பீடத்தின் அலுவலகத்திலே பல மனிதர்களை சந்தித்து கொண்டிருந்த திருத்தந்தை அங்கிருக்கிற தொழிலாளர்களை எல்லாம் ஒரு நாள் சந்தித்து, எப்படி இருக்கிறீர்கள், வீட்டில் உள்ளவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள், உங்களுடைய வேலை சுமை எப்படி இருக்கிறது, பழு அதிகமாக இருக்கிறதா சொல்லுங்கள், எல்லாவற்றையும் நல்ல முறையிலே நகர்த்தலாம் என்று அவர் அங்கே வினவுகிறார். அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், திருத்தந்தை நம்மிடத்தில் வந்து நம்மை பற்றி விசாரிக்கிறாரே என்று ஒவ்வொருவரும் மற்றவரிடத்திலே பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் மகிழ்ச்சியின் எண்ணங்களை. அப்பொழுது திருத்தந்தை அவர்களிடத்திலே, நீங்கள் நலமுடன் வாழ்ந்தாலே போதும், நாங்கள் நலமுடன் வாழ்வோம் என்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடக்க நூல் 1:26-27 இறைவார்த்தைகளிலே ஆண்டவர் மனிதரை படைக்கின்ற பொழுது தம் உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்று நாம் வாசிக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஆண்டவர் எந்த அளவு தான் கொண்டிருந்த அந்த நிறைவான வாழ்வை தன்னுடைய சாயலான படைப்பான மனிதனுடன் பங்கிட்டு கொள்ளுகிறார், பகிர்ந்து கொள்ளுகிறார். அவரும் நலமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பிய காரணத்தினால்தான் தன்னுடைய சாயலிலே மனிதரை கடவுள் அங்கே படைத்தார். அந்த மனிதர் கடவுளுடைய படைப்பின் சாயலிலே இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் கொடுத்த வாழ்வை இழந்த முதல் பெற்றோராக நம்முடைய ஆதி பெற்றோர்கள் இருந்ததால் அவர்கள் கடவுள் கொடுத்த வாழ்வை இழந்து நின்றவர்களாக அங்கே விவிலியத்தில் பார்க்கப்படுகிறோம். தொடர்ச்சியாக விவிலியத்தின் பல பக்கங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் கடவுள் ஒருபோதும் மனிதர்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக மட்டும்தான் இருக்கிறாரே தவிர வாழ்வினை அளிக்கக்கூடிய கடவுளாக இல்லை என்பதை ஒவ்வொரு இறை வாக்கினர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றம், அவர்கள் வாழ்விற்கான மகிழ்ச்சி, அவர்கள் செல்லுகின்ற இடம், அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் என்று சொல்லி எல்லாவற்றிலுமே அருளையும் ஆசிரையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் மக்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆனால் இன்றைய இறை வாக்கு வழிபாட்டிலே பேய் பிடித்த ஒரு மனிதனை இயேசு சுகப்படுத்துகிறார். இந்த பேய் பிடித்த மனிதரை இயேசு குணப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு முழுமையான வாழ்வினை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி இயேசு இந்த அளவிற்கு இந்த வாழ்வு கொடுக்கிற உன்னத கடவுளாக உருப்பெற்றார் என்பதும், இந்த உன்னத கடவுளான இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று பார்த்தால் விவிலியத்தின் தொடக்க நூல் தொடங்கி திருவழிபாடு புத்தகம் வரை எல்லா நூல்களிலுமே கடவுள் வாழ்வை கொடுப்பவராக பார்க்கிறோம். அந்த வாழ்வின் நிறைவாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இதைத்தான் யோவான் அச்செய்தி 10:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று நல்லாயனாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துவதின் நோக்கமே வாழ்வு கொடுப்பவராக அவர் அங்கே இருக்கிறார். இதன் அடித்தளம்தான் முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11 32-40 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பாருங்கள், மிக உன்னிப்பாக கவனியுங்கள். இங்கே இன்னும் கூற வேண்டுமானால், கிதியோன், பராக், சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோரை பற்றியும் இறை வாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. ஏனென்றால் இவர்கள் அத்துணை பேருக்கும் ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாள் முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றான் படைகளை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கத்திலுமே ஆண்டவர் அவர்கள் சார்பாக நின்று போரிட்டு எல்லா நன்மைகளையும் கொடுத்தவராக கடவுளை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியில் இயேசு லேகியோன் என்ற அந்த பேய் பிடித்த மனிதனின் சார்பாக நின்று அங்கே பேய்களோடு போராடுபவராக, விடுதலை கொடுப்பவராக, வாழ்வு வழங்குபவராக இருக்கிறார் என்கிற இறை சிந்தனையை தான் இன்றைய நாள் திருப்பலி நமக்கு வழங்குகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இணைச்சிட்ட புத்தகம் 31:6 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆக நமக்கு முன்பாக யார் நின்று போராடுவார், நமக்கு முன்பாக யார் செல்ல முன் வருகிறார் என்று பார்த்தால், நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக எல்லா சூழல்களிலும் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் என்கிற உண்மையை உரக்க சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி பகுதி. எனவேதான் பேய் பிடித்த அந்த மனிதன் இயேசுவால் குணப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தீய ஆவி இயேசுவிடத்திலே உமக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? இயேசு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார் என்பதை அந்த பேய் முழுவதுமாக அறிந்திருந்தபடியினால் அந்த பேய் இயேசுவை பார்த்து எங்களை வதைக்க வேண்டாம் என்ற பதில்மொழியை கொடுக்கிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களை, அந்த ஒரு மனிதனிடத்திலே பிடித்திருந்த பேயின் தன்மை என்பது இன்றைய உலகத்திலே நாம் எல்லோர் மேலும் இருப்பதை தான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சுட்டிக்காட்ட விளைகிறார். இன்றைய நற்செய்தி பகுதியிலே அவர் தங்கள் மீது இருந்த பேய்களையெல்லாம் விரட்டிய பின்பு அவர் எப்படி அமர்ந்திருந்தார்? ஆடையணிந்து அவர் உன்னதமான தோற்றத்திலே அமர்ந்திருந்ததை கண்டு எல்லோரும் வியப்படைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கோலமாக அருவருக்கத்தக்க நிலையில் ஆண்டவருக்கு உகந்தது இல்லாதவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து வாழுகிற பொழுது நாமும் அந்த பேய் பிடித்த மனிதனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை. இதைத்தான் புனித பவுல் திமேத்துக்கு எழுதிய 2 1:7 இறை வார்த்தைகளை பார்க்கிறோம், நாம் பேய் பிடித்த மனிதர்களாக கோழை உள்ளத்தோடு வாழ்வதற்காக கடவுள் படைக்கவில்லை, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை கொண்டிருப்பதற்காகத்தான் படைத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் வாசிப்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்வு இல்லாததால்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு முழுமையான வாழ்வு கொடுப்பதற்காக உடைக்கப்பட்ட அப்பமாக நம் மத்தியிலே எழுந்தருள இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பேய்களால் நாம் இன்றைய காலச்சூழலிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம்? முதலாவதாக வறுமை என்னும் பேயினால் நாம் பிடித்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பசி, தாகம், வறுமை, ஏழை, ஏழ்மை என்று அடுக்கடுக்காக சொல்லப்படுகிற இந்த வாழ்வின் பின்தங்கிய நிலையிலே ஒரு பேயாக நம்மை ஆட்டி படைக்கிறது. இதற்கு காரணமே பகிர்வு தன்மை இல்லாத குணம்தான். இதைத்தான் மார்க்குனர் செய்தி 6:41 இறைவார்த்தையிலே 5000 பேருக்கு உணவளிக்கிற இயேசு அந்த உணவை பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக இருந்த எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கிறார் என்றால், வறுமை பசி என்ற பேயினை ஆண்டவர் அங்கே விரட்டிவிட்டு அவர்களுக்கு தூய வாழ்வை கொடுக்கிறார். இரண்டாவதாக நோய் என்னும் பேய். இன்று பேய் பிடித்த அந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது அவன் கற்களால் தன்னையே காயப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆக காயப்படுத்துதல் என்பது நோயினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். உள்மன காயமாக இருக்கலாம், உடல் காயமாக இருக்கலாம், வெளிப்புற காயங்களாக இருக்கலாம். இவற்றிலிருந்தெல்லாம் இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 15:30 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அங்கே எல்லோரையும் குணப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக தீமை என்னும் பேய். இந்த தீமை எண்ணமாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அடுத்தவர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இத்தகைய தீமை என்னும் பேய் நம்மில் குடிகொண்டிருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஆசீர் நம்மிடத்தில் கிடைக்காமல் போய்விடும் என்பதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய 12:21 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் வழிநடந்த புனித பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறுதியாக ஊனிலின் செயல்கள் எல்லாமே பேயின் அடையாளங்களாக இருக்கிறது. இதைத்தான் புனித பவுல் கலாத்தியர்களது 5:20-21 மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த ஊனியல்பின் தன்மைகள் எவ்வாறு நமக்குள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பேயின் அடையாளங்களாக, பேயின் தன்மைகளாக, பேயின் உருவங்களாக நாம் உருமாறியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் தூய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் இதற்கு மாறாக நாம் ஆண்டவரின் அருளை பெற்று தூய ஆவியின் கணிகளான கலாத்தியர்களுடைய 5:22 இறைவார்த்தையிலே பார்ப்பது போல அன்பு, மகிழ்ச்சி என்று சொல்லி எல்லா கணிகளையும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பேய் தன்மையிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற முழுமையான வாழ்வு என்ற தன்மைக்குள்ளே நுழைகிறோம். இதை நாம் பெற்றுக்கொள்ள வெறும் 3 வழிகளை கடைபிடித்தால் போதும். 1, ஆண்டவரோடு யார் இணைந்திருக்கிறாரோ அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். இதைத்தான் எபேசியர்களது 3:10-11 இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. 2, ஆண்டவர் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். இதைத்தான் தெசலோனிக்கர்களது 2:3 இறை வார்த்தையில் பார்க்கிறோம். இறுதியாக 3, யார் ஒருவர் தம்மையே கடவுள் முன்பாக தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு நிச்சயமாக கிடைக்கிறது. இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4:10 இறை வார்த்தையில் பார்க்கிறோம். எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவான வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். அவரின் வாழ்விலே என்றென்றும் நிலைத்து வாழ, நம்மிடம் இருக்கிற பேய் தன்மைகளிலிருந்து கடந்து சென்று கடந்து உள்வருகிற கடவுளோடு இணைந்து வாழ்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்மையே நாம் தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் ஆகாய் புத்தகம் 2:19 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.